அல்லேலூயா.
கர்த்தர்
நன்மையான இந்த மாலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை வழி நடத்துகிறார். இப்பொழுதும் இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:17. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:17.
ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
ஆதலால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், ஃபீல் பண்ணணும். எது தேவ சித்தம், எது தேவ சித்தம் இல்லை என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ளணும். அப்படி உணர்ந்து கொள்ள தவறிவிட்டவர்களை வேதம் என்ன சொல்லுது? மதியற்றவர்கள் அப்படிங்கிறது இல்லையா. அப்ப நம்ம தேவ சித்தன்ற விஷயத்துல நம்ம சாதாரணமா இருந்தோம்னா நம்மளும் மதியற்றவர்கள் ஆயிடுவோம். நம்ம நினைக்கிறோம் அந்த மதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லுது, வேற வார்த்தையில சொல்ல போனா மதிகேடனே அப்படின்னாரு. மதிகேடனே அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆஸ்தியெல்லாம் சேர்த்து வச்சு அந்த மனுஷனை பார்த்தா மதிகேடனே. மதியற்றவர்கள் மதிகேடன் ரெண்டுமே ஒண்ணுதான், அப்படிதான் ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள ஒரு தேவ பிள்ளை தவறினால் அவர்களும் மதிகெட்டவர்கள், அதாவது புத்தி இல்லாதவர்கள் என்று அர்த்தம். இதுல என்ன தெரியுதா, தேவ சித்தத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நமக்கு இருப்பதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா எப்பவுமே நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், மிக முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலேயும் தேவ சித்தத்தை நாம் செய்கிறதுல கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அது ஒன்றுதான் திறவுகோல், வேற ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சிம்பிளா சிங்கிள் வேர்ட்ல சொல்லிட்டாரு, மத்தேயு 7:22 சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அவ்வளவுதான், அதுக்கு மிஞ்சிற வார்த்தை எதுவுமே கிடையாது. அப்போ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவான். சிங்கிள் வேர்ட்ல முடிச்சிட்டார். ஆகினால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை ஜாக்கிரதையோடு கடைபிடிச்சா அவங்க பரலோகத்துக்கே போக முடியும், இல்லைன்னா பரலோகமே ஒரு கேள்விக்குறியாயிடும். நம்ம இஷ்டம் போல நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்தோம்னா என்னைக்குமே பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் வாங்க இல்லையா. ஒரு சின்ன காரியத்தை நீங்க தேவ சித்தத்தை விட்டுட்டீங்கன்னா டோட்டலா உங்களை தேவ சித்தத்தை விட்டு எங்கேயோ கொண்டு போய் நிக்க வச்சிடும். புரியுதா? ஒரு சின்ன விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் சின்ன விஷயமா தான் தெரியும், ஆனா அந்த சின்ன விஷயத்துல நம்ம தேவ சித்தத்தை நழுவ விட்டோம்னா அதன் முடிவு நம்மளை எங்கேயோ கொண்டு போய் ரொம்ப தூரத்துல கொண்டு போய் நிக்க வச்சிடும். அதனாலே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல ஒரு சின்ன காரியத்தை தொடங்குனீங்கன்னா கூட அதுல கூட நீங்க தேவ சித்தத்தை ஜாக்கிரதையோடு நீங்கள் கவனிக்க வேண்டும். அதனாலதான் அதை செய்யாதவங்களை மதியற்றவர்கள் கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா அது அவ்வளவு முக்கியம். ஏன்னா இது பரலோகத்தை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த விஷயத்துல ஒருத்தர் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே மதியற்ற செயல் தான். சாதாரண ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வரக்கூடிய கேர்லெஸ் இருந்தா பரவாயில்ல, இது நம்முடைய நித்தியத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனாலே இந்த விஷயத்துல ஒருத்தர் கேர்லெஸ்ஸா இருந்தால உண்மையிலேயே அவர்கள் மதியற்றவர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்கிறதில் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் நமக்கு நிறைய உதவி செய்வார். தேவ சித்தத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் நல்ல உதவி செய்வார். இதை நீங்க வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம அவருடைய சித்தத்துல நடக்கிறதுக்கு நம்ம ரெடினா நம்மளை நடத்துறதுக்கு அவர் ரெடியா இருப்பார். நம்ம அதுக்கு உடன்படாமல் போனாதான் கர்த்தருக்கே கஷ்டம். ஆனா நம்ம அதற்கு உடன்பட்டு நம்ம அதுல போறதுக்கு நம்ம ரெடியா இருப்போமானால், சின்ன சின்ன விஷயத்துல கூட சொல்றோம் அதுக்கு நம்ம உடன்பட்டு போக நாம் கவனமா இருப்போமானால், கண்டிப்பா சொல்றேன் கர்த்தருக்கு நம்மை நடத்துறது ரொம்ப சுலபம், ஈஸியா நம்ம நடத்திடுவார், அது நம்முடைய லைஃபும் ஸ்மூத்தா போகும், எல்லா காரியங்களும் ஈஸியாகும். என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை எதுவானாலும் சரி நம்முடைய லைஃப்ல தேவ சித்தம் அது ஒண்ணு மட்டும் நடக்கணும்ன்றதுல 100% கமிட்டடா இருக்கணும். அதனால நமக்கு சில லாபம் வரலாம், சில நஷ்டம் வரலாம், சிலது உங்களுக்கு விரும்புற மாதிரி நடக்கலாம், சிலது நீங்க விரும்பாத காரியங்கள் நடக்கலாம், சில விஷயங்கள் உங்களுக்கு விரும்பத்தகாதது வரும், ஆனா அது தேவ சித்தமா இருக்கும். எதுவானாலும் தேவ சித்தமானாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்ற மனப்பக்குவம் மட்டும் நமக்கு இருந்துருச்சுன்னா கர்த்தர் நம்மை சுலபமா நடத்தி கொண்டு போயிடுவார். சரியா, இப்ப பாருங்க கர்த்தர் அதை குறித்து எப்படி சொல்றாரு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11:3 வாசிக்கலாம்.
என் சத்தத்தை கேட்டு
நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே
எல்லா காரியங்களையும் செய்யுங்கள்.
அப்பொழுது
நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன்.
இங்க கர்த்தர் அழகா சொல்றார், என் சத்தத்தை கேட்டு நான் கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். அப்படி நீங்க செய்யும் பொழுது நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன். என்ன தெரியுதுன்னா, எல்லா காரியத்தை குறித்தும் கர்த்தர் நமக்கு தன் சித்தத்தை வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறார் இல்லையா. என் சத்தத்தை கேட்டு எல்லா காரியத்தையும் செய்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ரெடிங்கிறார். அப்ப நம்முடைய லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் காரியம் மட்டுமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய சொந்த விஷயங்கள், மற்ற எதுவானாலும் சரி, எதுவானாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன், அதுபடி செய்யுங்கன்ற எல்லா காரியத்தையும் எங்கிட்ட கேட்டு செஞ்சீங்கன்னா நான் உங்கள் தேவன், நீங்கள் என்னுடைய ஜனம், அப்பதான் எனக்கு உங்களுக்கு ரிலேஷன் இருக்குதுன்ற. அப்ப நம்ம வாழ்க்கையில இருந்து இது ஒரு ஒரு என்கரேஜிங் வேர்ட், இது கர்த்தர் உற்சாகப்படுத்துறாரு, எல்லாத்தையும் எங்கிட்ட கேளு, எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லுவேன். நம்ம பயப்படக்கூடாது, கர்த்தர் நமக்கு சொல்லுவாரோ சொல்ல மாட்டாரோ, இதை போய் கர்த்தர்கிட்ட போய் கேட்கலாமா யோசிக்காதீங்க, இதை போய் கேட்கலாமா நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. அந்த சின்ன விஷயம் தான் கர்த்தர் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். ஆகையினால் சின்ன விஷயமானாலும் சரி உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் என்றால் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் தைரியமாய் கர்த்தரிடத்துல விசாரிக்கலாம். அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிற நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் கனப்படுத்துவார். கனப்படுத்தி நிச்சயமாகவே கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். சரியா, இப்ப உங்களுக்கு பயப்படுவதற்கு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:6 36:6 40:40 வாசிக்கலாம்.
அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால்
இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை
களத்திலே போடுகிறேன். பனி தூளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து
தோலை கசக்கி
அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக
தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும்.
தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும்
போல் மாத்திரம் காய்ந்திருக்கவும்
பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான்.
பூமி எல்லாம் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான்.
அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார்.
அந்த ராத்திரி செய்தார்.
தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது.
எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சம்பவம் இது. கிதியோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நியாயாதிபதி, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த கிதியோனுடைய நாட்களில் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர்கள் என்கிறதான ஒரு ஜாதி ஜனங்களிடத்துல சிறைப்பட்டிருந்தாங்க, அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்தாங்க. இந்த மீதியானியர்கள் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த மீதியானியர்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வயல் நிலங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு விதைச்சு வயல் நிலத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அது நல்லா அறுவடை செய்ய வேண்டிய காலம் வரும் பொழுது கரெக்டா அவங்க வந்து அறுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க ஆடு மாடு மயிச்சு கொண்டிருப்பாங்க, திடீர்னு வந்து கூட்டமாய் வந்து இவங்க ஆடு மாடு எல்லாம் மொத்தமா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த ஜனங்களுக்கு நிம்மதியே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் படாத பாடுபட்டாங்க. அந்த ஆறாம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். இவர்கள் மலைகளிலும் கெபிகளிலும் போய் ஒழிச்சிட்டு இருந்தாங்கன்னு இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஜனங்களுக்கு ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு முடியல, மலையில போய் ஒழிச்சுட்டு இருந்தாங்களாம், கெபிகளில போய் ஒழிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப எவ்வளவு மோசமான ஒரு டார்ச்சர்ல இருந்திருக்கிறாங்க இந்த ஜனங்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த மீதியானியர் கையில மிகவும் நெருக்கப்பட்டு கிடந்த அந்த சூழ்நிலையில கர்த்தர் கிதியோனை எழுப்புறாரு. கர்த்தர் எழுப்பி, நீ மீதியானியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்க போறேங்கிறாரு. இது கிதியோனுக்கு நம்ப முடியாத ஒரு காரியம். இது எப்படி நடக்கும்? இவ்வளவு பலசாலிகளா இருக்கிற மீதியானிகளை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அவங்க நம்ம இப்படி நெருக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள நம்ம மேற்கொள்ள முடியுமா என்று இவன் தடுமாறிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் போக சொல்றாரு. அப்ப அவனுக்கு ஒரு டவுட். அன்னைக்கு ராத்திரி வேடிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், போய் உண்மையிலே வெற்றி கிடைக்குமா, கர்த்தர் தான் அனுப்புறாரா, போன கிடைக்குமா, இல்ல தோத்து போய் உத வாங்கிட்டு வருவோமா? இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா அவங்க ஜெயிப்போட நம்பிக்கை துடி கூட அவனுக்கு இல்ல. இது கர்த்தர் தான் அனுப்புறாரா, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி. இந்த சூழ்நிலையில அன்னைக்கு ராத்திரியில ஒரு சின்ன ஜெபம் பண்றான். கர்த்தர் ஆண்டவரே, இந்த ஒரு ஆட்டுத்தோல் வச்சிருக்கிற அந்த தோலை எடுத்து வெளியில போட்டுறேன். இன்னைக்கு ராத்திரி வேளையில அந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், மத்த இடமெல்லாம் காஞ்சிருக்கணும்ன்றான். எப்படி ஒரு விண்ணப்பம் பாருங்க, தோல் மட்டும் நனையணும், மத்த எல்லாம் காஞ்சிருக்கணுமா? சொல்லிட்டு அவன் ராத்திரி படுத்து தூங்கிட்டு காலையில் எடுத்துச்சு பாக்குறான், அந்த தோல் மாத்திரம் அப்படி ஈரமா இருக்குது, மத்த இடமெல்லாம் காஞ்சிருக்குது. அதை எடுத்து பிழியறான், ஒரு கிண்ணம் நிறைய அவ்வளவு தண்ணி அது கொண்டு வருது. இப்பவாது அவனுக்கு தெளிவாயிருக்க வேண்டாம். அவன் பாருங்க, உடனே அடுத்த நாள் திருப்பி ஆண்டவர் இன்னொரு தடவை ஆண்டவர் சோதிக்கிற, ஆண்டவரே நீங்க இன்னொரு தடவை எனக்கு மறு உத்தரவு வரணும், இன்னைக்கு தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணுங்கிறான். அப்படி ரிவர்ஸ்ல கேட்கிறான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதுவும் நடக்குது. நல்லா கவனிங்க, எவ்வளவு நம்முடைய ஆண்டவரை இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புவானால், அவனுக்கு எத்தனை முறையானாலும் பொறுமையோடு மறு உத்தரவு கொடுக்கிறதுக்கு கர்த்தரடியா இருக்கிறார். புரியுது அவனுக்கு? தேவ சித்தத்தின்படி நடக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா அவனுக்கு கர்த்தர் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவார். ஆனா நிறைய பேர் அதாவது தேவ சித்தத்தின்படி கர்த்தர் எனக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவாரா அப்படி ஒரு பெரிய கேள்வியில் இருக்கிறாங்க. தேவ எனக்கு கூட கர்த்தர் தன் சித்தத்தை வெளிப்படுத்துவாரான்னு ஒரு லெவல்ல சொல்லிருக்கிறது. சில அப்படி வெளிப்படுத்தினாலும் அதன்படி நடக்கிறதுக்கு மனமற்றவர்கள் உண்டு. இதுதான் ரொம்ப கஷ்டம், இவங்களை நடக்கிறதுதான் கஷ்டம். கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்ட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார், தேவ சித்தத்தை சொல்லுவார். சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கேள்வியா இருந்துச்சு, இன்னும் டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா கூட கர்த்தர் கோவிச்சுக்க மாட்டார், உங்க மேல கோவப்பட மாட்டார். திருப்பி நீங்க கேளுங்க, டவுட் கிளியர் பண்ணுவார். திருப்பியும் கேளுங்க, எத்தனை தடவை உனக்கு சொல்றது, இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா, இந்த டைலாக் எல்லாம் கர்த்தர் பேச மாட்டார், மனுஷன் பேசுவான். இல்ல ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது, எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கர்த்தர் சொல்ல மாட்டார். பொறுமையோடு நம்ம கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும், நம்ம புரிஞ்சு கொள்ற வரைக்கும் அவர் விளக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த விதத்தில் அதான் நடக்குது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போதும், அதற்கு உங்களை உட்படுத்தி கொண்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு சொல்லுவார், ஒன்றுக்கு பலமுறை உங்களுக்கு விளக்கம் கொடுத்து உங்களை நடத்துவார். சங்கீதம் 32:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேங்கிற, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேங்கிறேன். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேங்கிறேன். அப்ப நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர், நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர், அதுல வர டவுட்டை கிளியர் பண்றவர், நம்ம மாறி போனா மறுபடியும் நம்மளை கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றவர். இதெல்லாத்தையும் செய்து தேவ சித்தத்துக்குள்ள நம்ம கரெக்டா நடத்துவார். இதையும் மிஞ்சி அவரை கையை உதறிட்டு போறவங்க தான் கெட்டு போவாங்க. புரியுதுங்களா? இவ்வளவு தூரம் செய்யற ஆண்டவரை உதாசீனம் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போறவங்க தான் கெட்டு போவாங்க. மற்றபடி யாரும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்முடைய ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்கிறவர், நமக்கு வெளிப்படுத்துகிறவர். இப்ப இந்த தேவ சித்தங்கள் என்பது எப்படி எல்லாம் வெளிப்படும் என்பதை நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? தேவ சித்தங்கள் எப்படி எல்லாம் வெளிப்படும், பைபிள்ல வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. தேவ சித்தத்தை வெளிப்படுத்துறது, வெளிப்பட்ட சம்பவங்கள், கர்த்தர் வெளிப்படுத்துற காரியங்கள் நிறைய இருக்குது. இப்ப அதுல இருந்து ஒன்னொன்னு சில விஷயங்களை உங்களுக்கு நான் லைனா உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்தும் சரி, புதிய ஏற்பாட்டு காரியத்திலும் சரி, இந்த தேவ சித்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு பல முறைகளை பலர் கையாண்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு காரியம் பைபிள் வந்து பொதுவா நடந்திருக்குது, இன்னைக்கும் ஒரு சிலர் செய்யறவங்க இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சீட்டு போட்டு எடுத்தல். இல்ல சீட்டு போடுறாங்க, சில சீட்டு போட்டு இது கரெக்டா தப்பா சரியா அவரா எடுப்பாங்க. இது நிறைய பேர் இன்னைக்கும் கூட ஒரு சிலர் செய்யறாங்க. இதுக்கு என்ன, ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்டாக்க, அதுக்கு பைபிள் தான் இப்படிதான் இருக்குதே, கர்த்தர் அதை கரெக்டா வெளிப்படுத்தி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் வெளிப்படுத்திருக்காரா இல்லையா? இருக்கு யோனா இல்லையா, யோனா விஷயத்துல சீட்டு போட்டாங்க, கரெக்டா கர்த்தர் என்ன செஞ்சாரு, சரி அதாவது புறஜாதி போட்டான். இன்னொன்னு சீஷர்கள் போட்டாங்க. இன்னொன்னு சீஷர்கள் போட்டு அப்போஸ்தலர் தெரிஞ்சிருக்காங்க. இன்னொன்னு இருக்குது, பைபிள் எல்லாம் படிக்கிறத அது ஒண்ணு இருக்குல்ல, அது ஒண்ணு புதுசு இல்ல. அது ஒரு இன்னொன்னு இருக்கு, நான் மனசுல நினைச்சது ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு, அங்கீல சீட்டு போட்டாங்க, அவனுக்கு துன்பார்க்கர்கள் அவனு போட்டான். இன்னொருத்தர் போட்டாங்க, சீட்டு போட்டு அது ஒரு அது இருக்கு, அது ஒரு இது. இன்னொரு பர்டிகுலர் அவர் ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு அது இருக்குது. யோசுவா சீட்டு போட்ட ஞாபகம் இருக்கா? ஆகான கண்டுபிடிக்கிறதுக்கு யோசுவா என்ன செஞ்சாரு, சீட்டு போட்டு சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப் பிடிச்சு 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 இந்த கோத்திரம் இந்த கோத்திரம் கரெக்டா கொண்டு வந்து ஆகான பிடிச்சு நிக்க வச்சிருவாரு கர்த்தர் இல்லையா. அந்த கோத்திரத்திலிருந்து அப்படியே இது யூதா கோத்திரம் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பா வரும், அஞ்சாறு முறை சீட்டை போடுவாங்க, கரெக்டா பிடிச்சிட்டே வருவாரு, கரெக்டா கொண்டு வந்து அவனுக்கு வச்சிருவாரு. அப்ப இந்த சீட்டு போட்ட விஷயத்துல பைபிள்ல எங்கேயுமே ஃபெயிலியர் வந்தது கிடையாது. அப்படிதானே, சீட்டு போட்ட விஷயத்துல எங்கேயுமே ஃபெயிலியர் வந்தது கிடையாது, தப்பான ஆளுக்கு சீட்டு விடுறதே கிடையாது. ஆகான விஷயத்துல நீங்க படிச்சு பாருங்க, ஒரு தடவை சீட்டு போடல. இப்ப சீசர்களுக்கு போட்ட கண்டுபிடிச்சது ஒரு தடவை ஒரே சீட்டு தான். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்புறம் யூதா கோத்திரன்னு வரும், எந்த குடும்பம் எந்த இது அப்படியே கொண்டு வந்து கடைசியில ஆகான கொண்டு வந்து நிக்க வைப்பாரு. அப்போ சீட்டு போட்டுக்கிற விஷயத்துல புறஜாதியார்கள் செய்ததுலயும் கரெக்டா நடந்திருக்குது. தேவ ஜனங்கள் யோசுவா மாதிரி நல்ல தேவ ஜனங்கள் செஞ்ச ஊழியக்காரர்கள் செஞ்சதும் கரெக்டா நடந்திருக்குது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்ட விஷயத்திலையும் கர்த்தர் கரெக்டாக ஒருத்தர் தெரிந்தெடுத்து கொடுத்தாரு. எங்கேயுமே அது செயலியானது கிடையாது, எல்லாமே கரெக்டா தான் நடந்திருக்குது. அப்ப இந்த சீட்டு போட்டு தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வது எப்படி, எப்படி சொல்லக்கூடாது, எப்படி கேட்கறது விட அது சரியா, இது சரிதானான்றதை நீங்க யோசிக்கணும். புரியுதா? நான் ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு இடத்துல ஒருத்தங்க கூட்டம் நடத்துவாங்க பல வருஷத்துக்கு முன்னால. போன பொழுது அவங்க வந்து கூட்டம் நடத்திட்டாங்க, சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணி தந்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த டைம்ல அவங்க போகும்பொழுது ஒரு டப்பா ஒண்ணு வச்சிருந்தாங்க, அந்த டப்பா எடுத்து குளிக்கி எங்கிட்ட கொடுத்தாங்க. டப்பா எடுத்து குளிக்கி கொடுக்குறாங்க, என்னது அப்படின்னு, ஒரு சீட் எடுங்க பிரதர் அப்படின்னாங்க. என்னத்துக்கு, இல்ல எடுங்க எடுங்க. நாங்க அப்புறம் சென்று ஒரு பார்த்தா ஒரு டப்பா ஃபுல்லா நிறைய சீட் இருந்துச்சு, ஒரு 20 seat இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன். உன்னை திறந்து பார்த்தாங்க, உன்ன ஒரு நோட் புக் திறந்தாங்க, அந்த நோட்ல என் பேரை போட்டுட்டு அந்த நான் எடுத்த சீட்ல எழுதிக்கிட்டாங்க. இது என்னது இது அப்படின்னு, இல்ல நாங்க சபை ஆரம்பிக்க போறோம், இந்த சபைக்கு என்ன பேர் வைக்கணும்னு எங்களுக்கு தெரியல, அதனால இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க வர்ற அத்தனை பேருக்கிட்டையும் சீட்டு போட்டு எடுக்க வச்சு எந்த பேருக்கு நிறைய சீட் எடுத்தாங்களோ அதுதான் எங்க சபைக்கு பேர் அப்படின்னாங்க. அப்ப சபைக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட சீட்டு போட்டு என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறாங்க. சரி, இந்த சீட்டு போடுதல் என்பது சரியா தவறா? சீட்டு போடுதல் நிறைய காரியம் பைபிள் படி எதுவுமே செய்யறதே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஆனால் நம்ம செய்யலாமா? நீங்க இதை செஞ்சு பாருங்க. ஒரு காரியத்தை மனசுல நினைச்சுங்க, ஒரு தடவை போடாதீங்க, 3 தடவை போடுங்க. இப்ப 3 தடவை போடுங்க, சரியா? மினிமம் 3 தடவை போடுங்க. 3 தடவையும் ஒரே சீட்டு வந்துருச்சுதான் கரெக்ட். நீங்க செஞ்சது ஒரு தடவை போட்டீங்கன்னா இது வரும், அடுத்த தடவை போட்டீங்கன்னா அது வரும், அடுத்த தடவை இது 2 தடவை, ஒரு தடவை வந்துச்சு அது, ஒரு தடவை வந்துச்சு அடுத்த தடவை போட்டு இது வரும், மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கோம். புரியுதா? கரெக்டா வரவே வராது. ஒரு 3 தடவை கரெக்டா ஒன்னே ஒண்ணு வருதான்னு பாருங்க, வராது. மறுதான் போறோம், உங்களோட குழப்பில இருக்கிற குழப்பத்தை உங்களை அதிகமாக்கி விட்டுறோம். இதுவா அதுவானு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டு போனதெல்லாம் இந்த காலத்துக்கு சரியானது அல்ல. புரியுதா உங்களுக்கு? இது கரெக்ட் கிடையாது. அப்ப இந்த சீட்டு போட்ட விஷயத்துல எல்லாம் கர்த்தர் வந்து கரெக்டா தான் நடத்தி இருக்கிறாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த அளவுக்கு வெளிப்பாடு இல்லாத காலம் ஆகினால் அந்த நேரத்தில் அந்த சூழலில் தேவ மனுஷர்கள் அதை செஞ்சாங்க, சரியா? யோசுவா இருக்கட்டும், மற்றதெல்லாம் இருக்கட்டும், யோனா இதுல செஞ்சது அவங்க செஞ்ச புற ஜாதிகள் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் செய்ய யோனாவை பிடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக கரெக்டா பிடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்காக தான் கர்த்தர் கரெக்டா பிடிச்சு கொடுத்தாரு. புற ஜாதி செஞ்சாரு, கரெக்டா செஞ்சாரு. யோசுவா விஷயத்திலையும் அவனை பிடிச்சு கொடுக்கணும் கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு, பிடிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் எப்ப செஞ்சாங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 26வது வசனத்துல இந்த சம்பவம் நடக்குது இல்லையா. 1 அதிகாரம் 26வது வசனத்துல இந்த சீட்டு போடுகிற விஷயம் நடந்துச்சு. படிக்கலாம், அது 26 மட்டும் படிப்போம்.
பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள், சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலர்களுடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான்.
இப்ப இந்த சம்பவம் எங்க நடக்குது? 1 அதிகாரம் 26வது வசனத்தில் நடக்குது. இது எப்போனா அபிஷேகம் பெறுகிறதற்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்துச்சு. 2வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது அபிஷேகம் பெற்ற அனுபவம் அங்க எழுதப்பட்டாச்சு. 2வது அதிகாரத்துக்கு பிறகு எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டாங்களா அல்லது சபையில சீட்டு போட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. புரியுதா? அப்போ நம்ம லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக ஒரு நபருக்கு தேவ சித்தம் இன்னது என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் சீட்டு போட வேண்டிய நிலைமை அவங்களுக்கு வரலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நீங்கள் சீட்டு போட்டு தேவ சித்தத்தை பார்க்க கூடாது. உங்களுக்கு போதிக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து அந்த ஆவியானவருடைய போதனையிலே நீங்கள் தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளணும். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக சொல்லப்பட வந்திருக்கிறார்னா, நம்ம வாழ்க்கையில சகலத்தையும் போதிப்பதற்காக. வாசி பாருங்க, 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம்.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்
உங்களில் நிலைத்திருக்கிறது.
ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து
உங்களுக்கு போதிக்கிறது.
அது சத்தியமாயிருக்கிறது.
பொய்யல்ல.
அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
பாத்தீங்களா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, சகலத்தையும் குறித்து போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது. அவர் உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அது பொய்யல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார், சகலத்தை குறித்தும் போதிக்கிறார், சத்தியமாய் போதிக்கிறார். அவர் நமக்கு போதித்து தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம், அப்போ யோவான் 16:13 வாசி அங்கேயும் கூட அதை தான் சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து தன் வாயினாலேயே சொல்றாரு பாருங்க.
அவர் என்னுடைய இதில் எடுத்து
16:13
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது,
சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது
சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்,
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி,
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார், நமக்கு சகல காரியத்தையும் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை வழி நடத்துகிறார். அவர் சுயமாய் பேசுவதில்லை, தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறான்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆவியை நிறைஞ்சு நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நீங்க ஸ்பிரிட்ஃபுல்லா நீங்க மாறணும். அப்படி நீங்க ஜெபிக்க 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 அந்த ஆவியாவுடைய நிறைவுக்குள் நீங்கள் வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் செய்யறது தேவ சித்தமா இல்லையான்னு ஒரு காரியம் இருக்குது, அந்த காரியத்திற்கு நீங்கள் ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாரானால் அது தேவ சித்தம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து செய்தி எடுக்கும்போது நான் எப்படி செய்தி எடுப்பேன்னு உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிப்போச்சு, நாளைக்கு வாக்கு தத்தம், நாளைக்கு 1 காலையில வாக்கு தத்தம் ஆறாவது காலையில 6 இங்க உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லணும். இப்போ எனக்கு என்னன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் நாளைக்கு காலையில 6 நான் என்ன வசனத்தை சொல்ல போறேன் எனக்கு தெரியாது. உட்கார்ந்து ஜெபிப்பேன். உட்கார்ந்து வெறும் முட்டி போட்டு மட்டும் கிடையாது, உட்கார்ந்து மட்டும் கிடையாது, நடக்கும்போது அப்படி ஜெபிப்பேன், குளிக்கும் போது ஜெபிப்பேன், சாப்பிடும் போது ஜெபிப்பேன். என் மைண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கும், ஆண்டவரே நாளைக்கு என்னப்பா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க, நாளைக்கு உங்க பிள்ளைகளோட நீ என்னப்பா நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க, அப்படியே மைண்ட்ல அப்படியே அந்த ஜபஸ்து ஓடிக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்க ஆரம்பித்த பிறகு கடைசி வாதன பிறகு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது சில வசனம் பார்க்கும் நல்லதான் தெரியும், அவர் இது எடுக்கலாமா அப்படின்னு நம்ம மைண்ட்ல வந்து தோன்றி அதை எடுத்து அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், அதை எடுத்து இன்னும் பிரட்டி அதை பத்தி டீட்டெயில படிக்கலாம் நினைக்கும் போது டக்குன்னு நமக்கு ஒரு சமாதானமே போயிடும். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனமா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அதை எடுத்து அதை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கலாமான்னு ஒரு டீடைல படிக்கலாமான்னு எடுத்த உடனே இது எதுக்கு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இது எதுக்கு இப்ப நீ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உடனே புரிஞ்சிடும் இது இல்லை. அந்த எண்ணம் வந்த உடனே தெரிஞ்சிடும் இது இல்லை, திருப்பியும் படிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்புறம் திடீர்னு அதே மாதிரி வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வசனத்துல வரும்போது திடீர்னு மனசுல ஒரு பெரிய சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், இதுதான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருதயத்தை நிரப்பும். அப்படிதான் பிரசங்கத்தின் தலைப்பை தெரிந்து கொள்ளுகிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்க வரேன்னா அந்த தலைப்பை அப்படிதான் தெரிந்து கொள்வது. அதன் பிறகு அந்த தலைப்பு கிடைச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 75% ஓகே. அது வரைக்கும் தான் டென்ஷன், அந்த தலைப்பு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் டென்ஷன். அது வந்துருச்சுன்னா எப்படி வந்துடும் தெரியும், சப்ஜெக்ட் வந்துடும், அந்த சவுண்ட் அது ஓவர் ஆயிடும். அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை குறித்து ஒரு ஸ்கெலட்டனை கொடுப்பாரு மைண்ட்ல, இதுதான் இப்படிதான் போகணும் இந்த செய்தி, இதோடைய தீம் இதுதான் இந்த செய்திக்கு, அதை ஸ்கெலட்டனை கொடுப்பாரு. அதை உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது அதற்கு எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் கிளீனா நமக்கு டிக்டேட் பண்ணுவார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் அதுல என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எந்த இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், அதை கூட கர்த்தர் வந்து லீட் பண்ணுவார். இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்லு சரியா, இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல வேண்டாம், இப்படி என்ன சின்ன பாயிண்ட் வரைக்கும் கர்த்தர் நம்மளை லீட் பண்ணுவார். இதுதான் கர்த்தர் நடத்துறது, இதுக்குதான் ஆவியானவர்ன்றது. உங்க லைஃப்ல இப்படிதான் கூட சின்ன விஷயம், உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு இது, அதே போல உங்களுடைய ப்ரொஃபஷன் நீங்க என்ன செய்யறீங்களோ, ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கு, உங்க குடும்பத்தின் காரியம், தனிப்பட்ட காரியம் கர்த்தரிடத்துல கேட்டீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கர்த்தர் உங்களுக்கு விவரிச்சு கொடுப்பார். புரியுதா? உங்க பர்சனல் லைஃப், குடும்பத்துல ஏதாவது எடுக்க வேண்டிய முடிவுகள், எடுக்க வேண்டிய காரியங்கள், நீங்க நல்லா இதே போல சின்சியரா நீங்க ஜெபிச்சு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒவ்வொரு அடி எடுக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிதான் நம்ம போகணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறார்னா இப்படிதான், புரியுதா? இப்படித்தான் ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு தரார். ஆகையினால் தேவ பிள்ளைகள் நீங்க இதுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்கணும். அடுத்தது அவர் சொன்னதை கேட்டு கேட்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இருக்கணும், கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் பொறுமையோடு நாம் இருக்க வேண்டியிருக்கும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையோடு கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை நடத்துவார். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்களானால் கர்த்தர் நமக்கு சொல்றதாக சில விஷயங்கள், சில ஈஸியா உங்களுக்கு சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு டவுட் வரக்கூடிய சில விஷயம். தேவனாகி கர்த்தர் நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற இன்னொரு விஷயம் சொப்பனங்கள். இந்த சொப்பனங்களை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியணும், சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு இந்த சொப்பனங்கள் விஷயத்துல ரொம்ப குழப்பம் இருக்குது. சிலர் வந்து இந்த கனவு விஷயத்துல பாத்தீங்கன்னா கேட்பாங்க, பாஸ்டர் நேற்று அவரு கனவு கண்ணு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன்னா அப்படியே ஒரு பேப்பர் எனக்கு முன்னாடி அப்படியே பறந்து போச்சு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. ரோட்ல நடந்து போனா ஒரு பேப்பர் என்ன அப்படியே இருக்கு முன்னாடி பேப்பர் ஒண்ணு பறந்து போச்சு, இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் நான் என்ன சொல்ல முடியும், பேப்பர் பறந்து போச்சு, பேப்பர் பறந்து போச்சு, அதுதான் அர்த்தம். இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும்? இப்படி அர்த்தம் கெட்ட தனமா இருக்கும் கேட்பாங்க. பேப்பர் பறந்து போனதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்துருக்க முடியுமா? இப்ப இது மாதிரி தங்கள் மனசுல தோன்றதெல்லாம் கனவாய் வச்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு பகல் ஒரு ரோட்ல நடந்து போகும்போது அப்படி பேப்பர் நிறைய பறந்து போயிருக்கும், என்ன இவ்வளவு பேப்பர் பறந்த போது நினைச்சிட்டே போயிருப்பாங்க. ராத்திரி படுத்த உடனே என்ன செய்யாது, கனவா வந்து நிற்கும் அந்த பேப்பர் பறந்து போறது. இதையெல்லாம் ஒரு சொப்பனமா எடுத்துக்கொண்டு இதெல்லாத்துக்கும் கருத்து அர்த்தத்தை தேடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, புரியுதா? நல்ல கவனிங்க, சொப்பனத்தின் வாயிலாய் கர்த்தர் பேசுவது உண்மை, புரியுதா? 100% உண்மை. ஆனால் அதை டிசைன் பண்ண தெரியணும். தேவ சித்தத்தை கத்துறதை எப்படி நம்ம கூட பேசினால், சொப்பனங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான சொப்பனங்கள் இருக்குது. சாதாரணமா ஒருத்தருக்கு வர்றதுல மூணு விதமான சொப்பனம் இருக்குது. அந்த மூன்று விதமான சொப்பனத்துல எது சரியானது என்பதை டிசைன் பண்ண நமக்கு தெரியணும். வாசிக்கலாம், பைபிள் இருந்தே உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 5:7 வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 5:7.
அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வேர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தனமாயிருக்கும். நிறைய சொப்பனங்கள் மாயையா இருக்கிறது. இப்ப நான் சொன்ன மாதிரி பேப்பர் அடிச்சு போச்சுல, அது மாதிரி ஏதோ ஒரு மாயையா இருக்குது. அது ஒரு காரியம், புரியுதா? அது வந்து என்னன்னே தெரியாது. மெயினா நமக்கு வந்து சாதாரணமா நமக்கு அடிக்கடி வர்ற விஷயம் கேட்டீங்கன்னா, அதே பிரசங்கின் புஸ்தகம் 5:3 வாசிப்போம்.
தொல்லையின் புரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் புரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும்.
ஆமா, இது பேசிக்க நிறைய பேருக்கு வருது. தொல்லையின் திரட்சியினால சொப்பனம் வருது. ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை சொல்லப்படுத்திருச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு காரியம் உங்களை சொல்லப்படுத்திருச்சு, அதை நீங்க நினைச்சுட்டே இருந்து நீங்க படுத்தீங்கன்னா அது சொப்பனமா வரும், புரியுதா? உங்களை சொல்லப்படுத்தின விஷயம் ஏதாவது ஒண்ணு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க மனசுலீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து உள்ள ரிஜிஸ்டர் ஆயிருக்கும், அது வெளியில தெரியாது. நைட்டு தூங்கும் போது அது அழகா வெளியில வந்து உங்களுக்கு சொப்பனமாய் காட்டும். இந்த தொல்லையின் திரட்சியில வர சொப்பனத்தை எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. நிறைய சொப்பனங்கள் மாயையா இருக்குது. இன்னொன்று சொப்பனம் இருக்குது, மத்தேயு 13:25 வாசிக்கலாம்.
மனுஷ நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான்.
இல்லையா? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவன் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷர் தூங்கும் பொழுது பிசாசானவன் நமக்குள்ளே கோதுமை ஆகிய வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது, அதற்குள் வந்து களைகளை விதைத்து விட்டு போவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா சொப்பனங்கள் பயங்கரமா வரும். பாம்பு வருது, அது வருது, இது வருது சொல்லுவாங்க இல்லையா. இது பாம்பு வந்துச்சு, துரத்துச்சு, பயங்கர ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்படி ஆச்சு, இப்படி பயங்கரமான சம்பவங்கள் சொப்பனத்துல வந்து பயம் ஊத்திக்கிட்டே இருக்கும். இது எப்படிப்பட்டது நேரிடா, இது பிசாசினால் கொண்டு வரப்படுறது. பிசாசு சொப்பனங்களை கொடுக்கும், பிசாசு மனுஷனுக்கு சொப்பனங்களை கொடுக்கும். இந்த பிசாசு விதைக்கிற விதை அவனுக்குள் ஒரு விதமான பயத்தை கிரியேட் பண்றதுக்காக செய்யும், அவிசுவாசத்தை உருவாக்குறதுக்காக செய்யும், அவங்களை மிஸ்கைட் பண்றதுக்காக செய்யும். அப்போ இப்படிப்பட்ட சொப்பனங்களை கொடுத்து அந்த மனுஷனுக்குள் களைகளை, இப்படிப்பட்ட களைகளை கொண்டு வந்து விதைத்து அவங்களை தடுமாற பண்ணும், குழப்பி விட்டுரும். இது பிசாசு கொடுக்கிற சொப்பனம். ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமா நமக்கு நடக்கிற ஹேப்பனிங்ஸ், நம்ம லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள் சொப்பனங்களா வரும். ரெண்டாவது பிசாசு கொண்டு வருகிற சொப்பனங்கள் இருக்கிறது. மூன்றாவது கத்தர் கொடுக்கிற சொப்பனங்களும் உண்டு. இப்ப நமக்கு இந்த முதல் ரெண்டு வேண்டாம், கர்த்தர் கொடுக்கிற சொப்பனத்தை மட்டும் தான் இப்ப நம்ம கவனிப்போம். எது கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம், அது எப்படி இருக்கும்? கர்த்தர் ஒரு நபருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தால் அது கிளியர் கட்டா இருக்கும், ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த சொப்பனத்தை நீங்க வந்து கண்டு எழுந்திருச்சாலும் அந்த சொப்பனத்துல யார் யார் வந்தாங்கன்னு நீங்க தெளிவாங்க நீங்க சொல்ல முடியும். அந்த சொப்பனத்துல என்ன பேசுனீங்கன்றது உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த நபர்கிட்ட என்ன பேசுனீங்க, புரியுதா? சின்ன விஷயம் கூட அதுல ரொம்ப துல்லியமா இருக்கும். அந்த சொப்பனத்தை பத்தி நீங்க இன்னும் 10 வருஷம் ஆகி கேட்டா கூட கிளியரா சொல்லுவீங்க, இப்படி நடந்துச்சு, இப்படி இருந்துச்சு. அப்படி இந்த சொப்பனங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். அதுல யாரு வந்தான்னு நமக்கு தெரியும், என்ன பேசணும்னு தெரியும், அங்க என்ன நடந்துச்சுன்றது இப்ப கண்ணும்னால பார்த்த மாதிரி தெளிவா இருக்கும். இது கர்த்தர் கொடுக்கிற சொப்பனங்கள். இந்த சொப்பனங்கள் எதுக்காக கர்த்தர் கொடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இதை பிற்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க பண்ணுகிறதற்கு, கர்த்தர் நம்மளை பிரிப்பேர் பண்றதுக்காக கர்த்தர் கொடுக்கிறது. பின் நாட்களில் நம்ம லைஃப்ல செய்ய போறதை கர்த்தர் பிரிப்பேர் பண்றாரு, அதுக்காக செய்யறேன். ஜேக்கப் பிரதர் வந்திருக்காரு, அவரு சொன்னாரு, எனக்கு ஒரு 3 தடவை சொப்பனம் வந்துச்சு, நாங்க வீட்டில் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப கிளியரா இருந்துச்சு. நான் 3 தடவை மீன் பிடிக்கிறத பார்த்தேன் பாஸ்டர். 1 தடவை 2 காலுக்கு நடுவில் ஒரு பெரிய மீன் பிடிச்சேன் அப்படின்னாரு. 1 தடவை காலில் மிதிச்சு பிடிச்சிங்க அப்படின்னு சொல்ல பாருங்க. நம்ம இன்னும் சார்ந்த காலுக்கு நடுவில் மிதிச்சு பிடிச்சேங்கிறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கத்தர் வந்து காமிச்சுட்டு இருக்கிறாரு. ஒண்ணு வந்து மீன முதிச்சு பிடிச்சாராம் பாருங்க, அந்த முதிச்சுங்கிறது கூட சொல்ல தெரியுது பாருங்க. இப்படிதான் இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். எப்படி பிடிச்சோம் அந்த மீன் சைஸ் தான், பெரிய சைஸ் பாத்தீங்களா, பெரிய மீன். அப்போ இது மாதிரி எல்லாமே தெளிவா இருக்கும். பெரிய மீனை பிடிச்சோம், காலில் மிதிச்சு பிடிச்சோம், இப்படி பிடிச்சோம். அப்ப இது போல நமக்கு சில காரியங்களை வந்து கர்த்தர் என்ன செய்வார், சொப்பனங்கள் வந்து விளையாட்டு காரியம் கிடையாது, கர்த்தர் வந்து அதை வந்து தெளிவா காட்டுவார். இந்த சொப்பனங்களுக்கு நம்ம வந்து ஒரு தெய்வ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சொப்பனங்களை குறித்து அவங்க வந்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரெண்டாவது வந்து குழம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த சொப்பனத்திற்கான ரகசியம் விளக்கம் அவங்களுக்கே புரிஞ்சிடும், புரியுதுங்களா? இதை பத்தி அவங்க கலங்கமோ குழம்ப வேண்டிய அவசியமோ வராது, தெளிவா அவங்களுக்கே புரிஞ்சிடும். இதுனா இது இப்ப யோசேப்பு பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து படிக்க எனக்கு டைம் இல்லை. பாத்தீங்கன்னா யோசேப்பு ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் சொப்பனங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்து அவனை நடத்தும் பொழுது இதெல்லாம் எதற்காக கர்த்தர் 37வது அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொப்பனங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த சொப்பனங்கள் 2 தடவை கர்த்தர் கொடுக்கிறார். படிக்க டைம் இல்லை, 37வது அதிகாரத்தில் இருக்குது. முதலாவது பார்க்கும் பொழுது யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் எல்லோரோடும் சேர்ந்து வயல்வெளியிலிருந்து அறுவடை செய்யறாங்க. யோசேப்புடைய அடிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிட்டு மற்றதெல்லாம் சேர்ந்தவனை வணங்கினது. அடுத்த சொப்பனம் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கியது. இது 2வது சொப்பனம். இப்ப இந்த சொப்பனங்கள் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை உடையது. கர்த்தர் என்ன செய்ய காட்டுறது எதுக்காக கேட்டீங்கன்னா, உனக்கு நான் இப்படி ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன், ரெடியாரு, பிரிப்பேர்டாரு, அதுக்குள்ள ஆயத்தப்படுத்திக்கோ. இது உனக்கு நியமிக்கப்பட்டிருக்குது, இதுக்கு நான் இதுதான் என்னுடைய திட்டம், உன்னை குறித்து நான் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அதுக்கு நீ உன்னை ஆயத்தமாய் வைத்துக்கொள் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் முதல்ல சொல்லுவார். இப்படி ஒரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற சொப்பனங்கள் கிளியரா நமக்கு தெரியும், கிளியரா இருக்கும், அதன் அர்த்தம் தெரியும். கர்த்தர் கொடுக்கிற சொப்பனத்திற்கு கிளியரா இருக்கும், புரியுதுன்னா அதுல சந்தேகமே வராது, தெளிவா இருக்கும், அது குழப்பம் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா பைபிள் நிறைய பேர் சொப்பனம் கண்டாங்க இருக்கிறாங்க, சொப்பனம் கண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யாக்கோபு எடுத்துட்டீங்கன்னா அவன் மனாந்திரத்துல போகும் பொழுது தலையின் கீழ் கல்லை வைத்துக் கொண்டு சில படுத்து தூங்குற அந்த ராத்திரி வழியில ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு ஏணி பூமிக்கு மானத்துக்கு நேரா இருக்கிறது, மேலே கர்த்தர் நின்று பேசுறார், சொப்பனம் கண்டான். இப்படி சொல்லிட்டே போலாம், யோசேப்பு சொப்பனம் கண்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சொப்பனங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கிளியரா கர்த்தர் அப்படியே நடத்தினார். தானியலுக்கு எத்தனையோ சொப்பனங்கள் வந்துச்சு, அதெல்லாம் நிறைவேறிச்சு. இப்போ இன்னொரு காரியம் இருக்குது, கர்த்தர் கொடுக்கிற சொப்பனங்கள்ல இன்னொரு வகை. பார்வோனுக்கு கர்த்தருடைய சொப்பனம் வந்துச்சு இல்லையா, சமுத்திரத்திலிருந்து ஆற்றில் இருந்து ஏழு சமுத்திரத்தில் ஏழு பசுக்கள் வந்தது, கொடுமையான பசுக்கள் வந்தது, அப்புறம் மிகவும் மோசமான நிலைமையில் ஏழு பசுக்கள் வந்தது. அந்த ஏழு கொடுமையான பசுக்களை இந்த மோசமான நிலைமையில் பசுக்கள் பட்சித்து போட்டதுங்கிறார். ஏழு செழிப்பான கதிர்கள் வந்தது, அடுத்தது ஏழு சாவியான கதிர்கள் இருந்தது, இது அதை பட்சித்து போட்டதுங்கிறார். இந்த சொப்பனை யாருக்கு வந்துச்சு? பார்வோனுக்கு வந்துச்சு. இந்த சொப்பனத்திற்கு பார்வோனுக்கு அர்த்தம் புரிஞ்சுதான் புரியல. நான் சொன்னேன் கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தா புரியும்னு சொன்னேன், பார்வோனுக்கு புரிஞ்சுதா? புரியல. நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் வந்துச்சு இல்லையா, நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் வந்துச்சு. பெரிய சிலையை பார்க்கலாம், தலை தங்கமாக இருக்கிறது, மார்பும் குயமும் வெங்கலமா இருக்கிறது, சொப்பனத்தை பார்க்கலாம். அர்த்தம் புரிஞ்சுதா அவனுக்கு? புரியல. அப்ப இது கர்த்தர் கொடுத்ததா இல்லையா? கர்த்தர் தான் கொடுத்தது. அப்போ கர்த்தர் கொடுத்தது வந்து புரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் பார்வோனுக்கு புரியல, ஏன் நேபுகாத்நேச்சாருக்கு புரியலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியும். பார்வோன் தேவ பிள்ளை கிடையாது, நேபுகாத்நேச்சாரும் தேவ பிள்ளை கிடையாது, புரியுது உங்களுக்கு? இவங்க ரெண்டு பேருமே கர்த்தரை பின்பற்றினவங்க கிடையாது. கர்த்தரை பின்பற்றாதவனுக்கும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நடக்க போகிற காரியங்களை சொப்பனமா காண்பிப்பார். ஆனால் அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு ஒரு தேவ பிள்ளை அங்க வரணும். ஏ அவரிடக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். பார்வோனுக்கு ஒரு யோசிப்பு வரணும், நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு தானியல் வரணும், அவங்களுக்குள் இருக்கிற அந்த தேவ ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போ சொப்பனங்கள் என்பது புறஜாதி ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பது உண்மை, தம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறது உண்மை. அவரை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு புரியாது. ஆனால் அவரை அறிந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தில் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு கிளியரா தெரியும். அதை குறித்து அவங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொருத்தர் போய் விசாரிக்க வேண்டிய அவசியமே வராது, தெளிவா அவங்களுக்கே கர்த்தர் சொல்லிடுவார். புரியுதுல, கிளியரா அந்த காரியம் நமக்கு மிகவும் தெளிவாக இருக்கும். அதை பத்தி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் சொப்பனத்தை ஒன்று கொடுத்தால் கிளியரா இருக்குதான் பாருங்க, தெளிவா இருக்குதான்னு பாருங்க, உங்களுக்கு அர்த்தம் புரியுதான்னு பாருங்க. தெளிவா இருந்துச்சா அர்த்தம் புரிஞ்ச சந்தோஷம், புரியல என்ன போயிட்டு ஒவ்வொருத்தருட்டா போயிட்டு இது என்ன இது என்ன சொல்லிட்டு போய் குழப்பிட்டு இருக்காதிங்க. புரியுதா? புரியல என்ன விட்டுருங்க, புரியாததை பத்தி என்ன செய்ய வேண்டாம், குழப்ப வேண்டாம். அப்போ கர்த்தர் சொன்னா கண்டிப்பா புரியும். ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு சமாதானமா இருக்கிற நம்முடைய இருதயத்துல போட்டு குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டார். நம்ம நிம்மதியா இருக்கிற நம்மளை போட்டு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், குழப்ப மாட்டார். கர்த்தர் சொப்பனை கொடுக்கறதே நம்மளை நிம்மதிப்படுத்துறதுக்கு தான், இருக்கிறத கூட குழப்பறதுக்கு கிடையாது. ஆகையினாலே ஒரு சொப்பனம் உங்களுக்கு குழப்புதா, அதை விட்டுடுங்க, உற்சாகம் பண்ணி விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்த காரியத்தை செய்யும்படி உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துதா, அதை குறித்து நீங்க கவனமா இருந்து அதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கிங்க. ஓ என்னை குறித்து தேவன் இப்படி நினைக்கிறாரு, அதுக்கு நான் ரெடி ஆகணும், உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பாதையில் நம்மை கொண்டு செல்லுவார். அடுத்தபடியாய் பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் சொல்றது தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தம்முடைய சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். புரியுதுங்களா? தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை பத்தியும் நமக்கு நல்லா தெரியும். தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் காரியத்தில் பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட குழப்படிகள் நிறைய இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் குழப்பங்கள் வருகிறது. தீர்க்க தரிசனத்தை நான் நம்புறேன், அதே நேரத்தில் நான் எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நம்புறதும் கிடையாது. புரியுதா? உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் ஒருவர் மூலமாய் உங்களுக்கு சொல்ல நினைப்பார், ஆனால் நீங்க போய் நின்று ஒருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் வராது. அந்த வார்த்தை உங்களை தேடி வரும். ஒரு நபரே உங்களுக்கு முன்னால வர வச்சு கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் சொல்ல வைப்பார். நீங்க போய் நின்று கேட்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் வரும். கர்த்தர் உங்களோடு ஒரு நபரை கொண்டு உங்களோட பேசணும்னு நினைச்சார்னா அந்த தீர்க்க தரிசனம் கரெக்டா இருக்கும், அனுப்பி செய்வார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு வருஷம் இருக்கும். அப்பொழுது எங்க வீட்டுல திடீர்னு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நினைச்சாங்க என்னமோ இவன் கிறிஸ்டின் வந்த பைபிள் எடுத்தா ஜபிக்கிறான், என்னமோ நினைச்சா கடைசியில் இவன் அப்படியே ரொம்ப பைபிள் 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 எடுக்கிறானே, ஜெபம் ஜெபங்கிறானே, எப்ப பார்த்தாலும் இதையே போயிட்டு இருக்கிறானே. அப்ப நான் படிச்சுட்டு இருந்தேன். இவன் படிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்படி போயிடுவான் போல இருக்குன்னு பயந்துட்டாங்க. பயந்து போய் எனக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பைபிள் படிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, மற்ற ஸ்பெஷல் மீட்டிங் போறதுக்கு, எல்லாத்துக்கும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நெருக்கடி வர ஆரம்பிச்சோன்னா ஒரு நாள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு, மனசு ரொம்ப வேதனையாகுது. அப்போ என்னுடைய நண்பன், என் கூட சின்ன வயசுல எனக்கு ஃப்ரெண்ட் ஒரு பையன், அவனுக்கு நான் கிறிஸ்துவை அறிவித்து அவனை ரட்சிப்புகளை நடத்திட்டேன். அது கொஞ்ச நாளைக்கு முன்னால. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி சேர்ந்து ஜெபிப்போம். அப்போ அவனை பார்க்கறதுக்கு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு நான் புறப்பட்டு போறேன். புறப்பட்டு போய் எனக்கு நிம்மதி இல்லை, வீட்டில் அப்படி நெருக்கடி கொடுக்குறாங்களே, எனக்கு நிம்மதி இல்லாம அவனோட கொஞ்சம் போய் பேசிட்டு வரலாம், அவனை கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் அவன் வீடு தேடி போறேன். போகும்பொழுது அந்த வீட்டில் ஒரு ஒரு எனக்கு ஒரு தாய் வயசுல ஒரு அம்மா ஒரு இருந்தாங்க. அவங்களும் அவருடைய கணவர் அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க ஒரு ஊழியம் செய்கிற ஒரு நபர் என்று எனக்கு தெரியாது. அவங்க போன உடனே இந்த என் நண்பன் அறிமுகப்படுத்தினான், இவன் என் ஃப்ரெண்டு, இவன் தான் என்னை கத்திற்கொண்டு நடத்தினான் அப்படின்னு சொல்லி என்னை அவர் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினான். அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவங்க நினைச்சிட்டாங்க நான் ஏதோ ஒரு ஊழியக்காரன் நினைச்சிட்டாங்க. நான் ஊழியக்காரங்க நான் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ ஸ்டூடெண்ட் தான், ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் இருக்கும், ஒன்றரை வருஷம் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்த உடனே நான் உள்ள நுழையும் பொழுதே, அது நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே, அந்த வீட்டுக்குள்ள உள்ள அறிமுகம் கூட ஆகல, நுழையும் பொழுதே அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, தம்பி நீ கழுதையை தேடி வந்திருக்கிற, ஆனா கர்த்தர் கொடுக்க முன்னதோடைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நாங்கள் உள்ள நுழையும் போதே எனக்கு இது ஒண்ணுமே புரியல. அப்ப பைபிள் நான் ரொம்ப நாலேஜ் வராத காலம், ஒரு ஒன்று வருஷம் ரட்சிக்கப்பட்டு, நீ கழுதையை தேடி வந்திருக்கிற, கர்த்தர் கொடுக்க முன்னதோடைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னாங்க. என்னது கழுதையை தேடி வந்திருக்கிறோம், கர்த்தர் நமக்கு முன்னதோடைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, எனக்கு அதை விளங்கவே இல்லை. அவங்க சொல்றது சவுலுடைய சம்பவத்தை சொல்றாங்க. சவுல் என்ன செய்யறா? கழுதையை தேடி போறா. கர்த்தர் என்ன செய்யறா? சாமுவேல் மூலமாய் அவனுக்கு ராஜரீக அபிஷேகத்துக்காக முன்னதோட ஆயத்தம் பண்ணி சாமுவேல் உட்காந்துருக்கிறேன். அதை வந்து என்னை பார்த்த உடனே சொன்னாங்க, தம்பி நீ கழுதையை தேடி வந்திருக்கிற, ஆனா கர்த்தர் உனக்கு முன்னதோட ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியாம உட்காந்துட்டேன். பின்னும் பேசிட்டே இருந்தோம். பேசி முடிச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சதுதான். ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபிச்சுட்டே வந்தாங்க. என்கிட்ட வந்த உடனே அவங்களுக்கு நான் இன்னும் பெரிய ஊழியர் நினைச்சிட்டாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. அப்ப வந்து உங்களுக்கு நான் ஜெபிக்கலாமா தம்பி அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு தலையில கையை வச்சாங்க. வச்சிய சின்ன வயசுல இருந்து நடந்த சம்பவங்களை அப்படியே கத்த பிட்டு 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 வச்சார். என்னுடைய சின்ன வயசுல நடந்த ஒவ்வொரு சம்பவங்கள் அப்படியே வருது. என்னுடைய 14 வயசா இருக்கும் பொழுது ஒரு முறை, அப்ப எனக்கு உலகமே தெரியாது, நான் ரொம்ப அப்பாவியா இருந்தேன். ஒரு 14 வயசு பைய சாதனம் இருக்கிற எல்லாத்தை விட நான் ரொம்ப அப்பாவியா இருந்தேன். ஒண்ணுமே தெரியாது. ஒரு 4 திரு தள்ளி கொண்டு விட்ட கூட வீட்டுக்கு வர மாட்டேன், அந்த அளவுக்கு அப்பாவியா இருந்தேன். அப்ப அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது ஒரு முறை தினகரனுடைய மீட்டிங்க்கு எங்க அண்ணன் வந்து போறாருன்னா கூட கூட்டிட்டு போயிட்டாப்ல. சும்மா அவங்க போறேன்னு போனாங்க. அவங்க வேடிக்கை பார்க்க போறதான் அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு பாவம் என்ன தெரியாது, அவ்வளவு ஒண்ணுமே தெரியாது. அந்த கூட்டத்துல இருக்கும் பொழுது கூட்டம் முடிஞ்சு மெசேஜ் முடிச்சுட்டு பிரேயர் நடக்குது. நான் அழுகிறேன் 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 அப்படி அழுகிறேன் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு. ஏன் அழுத எதுக்கு அழுத எனக்கே தெரியல. அப்படி அழுகிற அடக்க முடியாம அழுத கூட்டம் முடிஞ்சு எல்லாம் எழுந்துச்சு போறாங்க, எழுந்துச்சே வர முடியல. அப்படி அழுகிறேன். 14 வயசுல நடந்துச்சு. அது நடந்தது 2-3 நாள் ஒரே ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது என்னன்னு கூட தெரியல. எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, அது எதுவுமே தெரியாது. கடைசியில் அது அப்படியே போயிடுச்சு. இந்த அம்மா தீர்க்க தரிசனமா அவங்க அந்த அம்மா மூலமா கத்தர் பேசும்போது கத்தர் சொல்றார், மகனே உன்னுடைய 14வது வயசுலயே நான் உன்னை அழைச்சேன் அப்படின்னாரு. கரெக்டா போட்டார். 14 வயசு திருப்பி அந்த வயசு திருப்பி பார்த்தா அந்த அழுத சம்பவம் எனக்கு கரெக்டா டேலி ஆகுது. அந்த வயசு அதன் பிறகு அவங்க லைஃப்ல நடந்த விஷயம் பாஸ்ட், அதுக்கு முன்னா நடந்தது பிரசன்ட் லைஃப், அந்த சூழ்நிலைய சொன்னாங்க. அடுத்தது என் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தில சொன்னாங்க. அப்ப நான் படிச்சுட்டுதான் இருக்கிறேன். சொல்றாங்க, மகனே உனக்கு நான் ஒரு வேலையை கொடுப்பேன். படிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு நான் வேலையை கொடுப்பேன், அதன் பிறகு உன்னை என் முழு நேர ஊதியத்துக்காக நான் உன்னை அழைத்துக் கொள்வேன் அப்படிங்கிற வேலையை கொடுக்கும் போது கொடுக்கறேன்னு சொல்லும் போது வேலையை விடுறத பத்தி கருத்து சொல்றாரு. அப்பயும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன வேலையில போனாலும் நம்ம நிரந்தரம் கிடையாதுன்னு எனக்கு அப்பயும் தெரிஞ்சு போச்சு. எப்ப கண்டிப்பா பண்ணா இருக்க மாட்டோம். அப்ப கர்த்தர் அப்பயும் சொன்னார், உனக்கு வேலையை கொடுப்பேன், அதன் பிறகு உன்னை முடிவு தர முடியும் அழைப்பேன். என் லைஃப்ல நடக்க போற அத்தனையும் கர்த்தர் பிட்டு 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 வச்சுட்டாரு. அப்ப தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய ஃபியூச்சர் இதுதான். அப்ப என் கவனத்தை அதுலயே செலுத்துறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எதுக்கு சொல்றேன்னா, இது போல நல்ல தீர்க்க தரிசனங்கள் உண்டு சொன்ன. அதே நேரத்தில் நிறைய தவறான தீர்க்க தரிசனங்களை எனக்கு சொன்ன நபர்களையும் நான் அறிவேன். ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டார். அவர் எனக்கு ஜெபிக்கும் போது, மகனே நான் உன்னை பிற்காலத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாத்துவேன் அப்படின்னாரு. அப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பெரிய சயின்டிஸ்ட் அவன் R&D டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவரு அதை மனசுல வச்சுட்டு தீர்க்கதரிசன மகனே நான் உன்னை பிற்காலத்துல பெரிய சயின்டிஸ்டா மாத்த போறேன். இது என்ன சொல்றது? அப்போ இப்படிப்பட்ட காரியங்களையும் நான் என்ன செஞ்சிருக்கேன் கேட்டிருக்கேன். ஆனா இது எனக்கு குழப்பத்தை உண்டு பண்ணல, ஏன்னா எனக்கு என்ன நடக்க போகுது தெரியும். இதுல என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் சொல்வது உண்மை, அதனால ஒரேடியா அதை எல்லாமே தப்புன்னு போயிடக்கூடாது. ஆனால் எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் கூடாது. தீர்க்க தரிசனத்துக்கு மட்டும் கர்த்தர் சொல்றதான ஒரு காரியம் இருக்கு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:20-21 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
தீர்க்க தரிசனங்களை அர்த்தமா எண்ணாதிருங்கள்.
தீர்க்க தரிசனத்தை அர்த்தமா எண்ணாதிருங்கள்.
எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்.
நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நல்லா பாருங்க, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனத்தை அற்பமா நினைக்க கூடாது. ஆனால் தீர்க்க தரிசனத்துக்கு மட்டும் கர்த்தர் சொல்றாரு, சோதிச்சு பாருங்கிறார். அப்படியே ஏத்துக்காத, சோதிச்சு பாரு. சொல்லப்பட்ட விஷயத்தை சோதித்து பார். சோதித்து பார்த்து அது உனக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள், இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்கிற. அப்ப தீர்க்க தரிசனம் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சில நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மிஸ்கைட் ஆகிடக்கூடாது. சில நேரத்தில் அப்படி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், நான் ஒரு என் கூட படிச்சவன், அவன் ஒரு பிராமினா இருந்து என் கிளாஸ்மேட் படிக்கும்பொழுது கர்த்தரை பத்தி சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டுட்டான். இன்னைக்கு அவன் கர்த்தருடைய பிள்ளைதான் இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்ட புதுசு அவன் இருந்த வீட்டு பக்கத்துல ஒருத்தர் ஒரு கூட்டம் நடத்துவார். அவங்க ப்ராபஸ்டிலா சொல்லுவார். அந்த மீட்டிங்ல போய் ரெகுலரா அட்டன் பண்ணுவான். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும் போது அவர் எப்போ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, உனக்கு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி இருக்குதுன்ட்டாரு. போச்சு, என்னைக்கோ சொல்லிட்டாரு. அது இது சொல்லி எப்படி 25 வருஷம், 27-28 வருஷத்துக்கு நினைக்கிறாரு. அவர் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. உனக்கு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி இருக்குதுன்ட்டாரு ஊழியம். அன்னைக்கு கூட ஒரு போன வாரம் கூட போன் பண்ணிட்டு கர்த்தருடைய திட்டம் நிறைவேறதுக்காக ஜெபம் பண்ணுங்க எனக்காக அப்படிங்கிறான். என்னன்னா, அவன் இப்ப ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு இப்பவே அவர் வந்து ஃபாரின்ல ஊழியம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ரட்சிப்புல நடத்தல. அவருக்கு வந்து ஒரு விஷயத்துல கூட இன்னும் எக்யூப் ஆகல. அதுக்கான ரெடியாகல, ஒண்ணுமே ஆகல. ஆனா கனவு ஃபுல்லா வெளிநாட்டுல போய் ஏகப்பட்ட ஊழியமான போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அது நடக்க போறதே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அவன் லைஃப்ல நடக்கவே நடக்காது, சான்ஸே கிடையாது. ஏன்னா ஒரு காரியத்தை வந்து ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு காரியம்னா விளையும் பயிர் முனையிலே தெரியணுவாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த காரியம் வந்து அவங்க உள்ளத்துல அது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதை அணைக்க முடியாது. அந்த ஆத்தும ஆதாயத்தில் அவங்க அந்த காரியத்துல போயிட்டே இருப்பாங்க. அதான் காலிங்க அடையாளம், ஃபுல் டைம் காலிங்க அடையாளம். அப்ப இவன் வந்து எதுவுமே செய்யல. சாதாரண மட்டும் திடீர்னு உடனே ஃபாரின்ல போய் ஊழியம் பண்றது மட்டும்தான் மனசுல இருக்குது, வேற எதுவுமே இல்லை. நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி, இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்னு இருப்பான். கர்த்தர் கொடுத்த வேலையை சரியா செய்ய மாட்டான், வேலையில கவனம் செலுத்த மாட்டான். எனக்கு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்னு உட்காந்துட்டு செய்யற வேலையில ஓட்ட விட்டுட்டு இருப்பான். அதனால அவன் பேர் கெட்டு போவோம். அவன் கிடைக்கிற வேலையெல்லாம் சரியா செய்ய மாட்டான், அங்க அவருடைய பேர் கெட்டு போவோம். செய்யும்படி உனக்கு நேரிடுகிறது எதுவோ அதை கர்த்தர் உன் பலத்தோடு செய்கின்றார். அப்ப நம்ம அது மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினாலே ஒரு தப்பான ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்கும் பொழுது அது சிலரை தப்பான இடத்துல கொண்டு நிக்க வச்சிடும். இது ரொம்ப கவனமா இருக்கணும், புரியுதா? படிப்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், படிப்படியாய் நடத்துவார். கர்த்தர் நமக்கு சொன்னது கண்டிப்பாக நடக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது அந்த காரியம் நிறைவேறுவதற்கு நம்ம தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கணும். அந்த பார நமக்குள்ள இருக்கும், அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய உள்ளத்துல சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். அது தேவ சித்தத்துக்கு ஏற்றதா இருக்கும், அது பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாத பட்சத்திலே இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது தவறான காரியங்கள் இருக்குது, அது உங்களை தவறான விதத்துல கொண்டு போய் நிறுத்திவிடும். அதனால நிறைய பேருடைய லைஃப்ல வந்து இப்படி பாதிக்கப்பட்டவங்க எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. ஆகினால் தேவ பிள்ளைகள் தீர்க்க தரிசனத்துல கர்த்தர் பேசுறாரு, ஆனால் அதை கர்த்தர் உங்களுக்கு உங்களை தேடி அனுப்பணும், அப்பதான் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க தேடி போனீங்கன்னா பெரும்பாலும் அது தவறி போகிறதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு, சரியா? ஆகினாலே சொப்பனத்துல கர்த்தர் பேசுறாரு, நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுடைய ஆவியிலே சமாதானத்தை உண்டு பண்ணி கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட காரியம் வரும்போது தேவ சமாதானத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட கர்த்தர் பேசுறாரு, தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேசுறாரு. இப்படி ஒவ்வொரு விதங்களிலே கர்த்தர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆகினால் அதில் எல்லாத்தையும் நீங்க கவனமாய் இருந்து தேவ சித்தத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், கவனமா பிடிச்சுக்கணும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா ஒண்ணுக்கு நாலு தடவை கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி கேளுங்க, கர்த்தர் கிளியர் பண்ணுவார். கர்த்தர் அதை பத்தி கோபப்பட மாட்டார், கண்டிப்பா விளக்கம் கொடுப்பார். நீங்க தேவ சித்தத்துல நடக்கணும்ன்றதுல கர்த்தர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அதை விளக்கம் கொடுத்து கண்டிப்பா கூட சகல சத்தியத்திற்குடும் கர்த்தர் வழி நடத்தி செல்வார், சரியா? ஜெபிக்கலாம். ஜீசஸ், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சித்தத்தை உணராமல் போவது மதியற்ற தன்மை, அது புத்திசாலித்தனமான காரியம் அல்ல. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம், ஏன்னா அதுதான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். தேவ சித்தத்தை நாம் உணராமல் போனால் நம்ம வாழ்க்கை பரலோகத்துக்கு போறதே கேள்விக்குறியாயிடும். கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இரண்டு முறை அவன் சோதித்தான். இன்னைக்கு காலத்தில் இந்த தோலை போடுவேன், தோல் மாத்திரம் நனைஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும்னா. ரெண்டாவது, பூமியெல்லாம் நினைஞ்சிருக்கணும், தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும்னா. அவன் கேட்டதுக்கெல்லாம் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். நீங்க தேவ சித்தத்துல நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கண்டிப்பா நடத்துவார், கண்டிப்பா கர்த்தர் உங்களை நடத்துவார், அதுல சந்தேகமே இல்லை. ஒரு முறைக்கு பல முறை நீங்க கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கண்டிப்பா உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக எல்லாவற்றிலையும் என் சித்தத்தின்படி செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை எப்படி உணர்ந்து கொள்வது? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே கொடுக்கிற சமாதானம், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அதன் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சமாதானம், அதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அது தெளிவாய் இருந்தால் அது கர்த்தர் கொடுக்கிறது, இல்லாவிட்டால் அது தொல்லையின் திறர்ச்சியினால் வருகிறது, அதை விட்டுவிடுங்கள். தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் பேசுகிறார், அதை நிதானித்து பார்த்து பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விதத்திலையும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிற காரியங்களை நிதானித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நிதானித்து அறிய வேண்டும். என்றைக்கும் தவறான பாதையில் போய்விடாதபடிக்கு நிதானத்தோடு தேவ சித்தத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சித்தத்துல என்னைக்கும் கவனமா இருங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரை நடத்தும்படி கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கர்த்தர் பேசுவார். கேட்டீங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அவர் உங்களை நேர்த்தியான வழிகளை நடத்தி செல்வார். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பரிசுத்தமுள்ள அருமையான பிதாவே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பல விதங்களிலே நீங்க இடைப்படுறீங்க அப்பா. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அபிஷேகம் பெறாத காலத்திலும் ஜனங்கள் சீட்டு போட்டாங்க, அதுலேயே உங்களுடைய சித்தத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சகலத்தையும் எங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அது சத்தியமாய் இருக்கிறது. அவர் போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள் இருக்கிற நல்ல ஆவியானவர் எங்களுக்கு பல விதங்களிலே எங்கள் வாழ்க்கையோடு இடைப்படுவதற்காக சோத்திரம். எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்துவதற்காய் சோத்திரம். நீங்க சுயமாய் பேசாமல் நீங்கள் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவராகிலும் வழிவிலகி போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொடுங்க. நீங்க மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சகல துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல பகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.